கணை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 26.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நமது ஞான ஆச்சாரியனாகிய நிகண்ட தேவர் திருப்படிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்ற உண்மை விளக்கம் என்ற நூலினூடாக நமக்கு தத்துவ ஞானத்தை அருளிக் கொண்டிருக்கக்கூடிய மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கம். இந்நூலுக்கு உரை செய்து எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை பணிகின்றனர். இன்றைக்கு பத்மாயனம் ஆரம்பமாகிறது. ஆடிப்பிறப்பு என்றபடியால் தட்சணாயனம் ஆரம்பமாகிறது. இந்த தட்சணாயனத்திலே இறை வழிபாடு இறை சிந்தனை என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்வார்கள். நம்முடைய தத்துவ வகுப்பும் அந்த அளவிலே உயர்வடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இனி முறைப்படியாக வகுப்புக்குள்ளே நுழைவோம்.
பக்கம் 113. ஆணவ மலத்தின் வழிபட்டது வினை. ஆணவ மலமே உயிருக்கு யான் என்னும் உணர்வை உண்டாக்கி செய்வோனாம் தன்மையை தருகிறது. எனது என்னும் உணர்வை உண்டாக்கி நுகர்வோனாம் தன்மையை தருகிறது. செய்வோனாம் தன்மையும் நுகர்வோனாம் தன்மையுமே வினை உண்டாவதற்கு ஏதுவாகின்றன. சுருங்க கூறினால் ஆணவ மலத்தின் வழியாகவே வினை வந்து உயிரை பற்றுவதாகிறது.
இது ஒரு அடிப்படையில், அதாவது அனுபமலம் காரணமாகத்தான் கர்மமலம் வருகிறது என்றால் அது பற்றுகிற முறையை தவிர உண்டாகிற முறை அல்ல என்பதை நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன். அதை அப்படி என்றால் கர்மம் உண்டாகிறது என்று ஆகிவிடும். உண்டாகிற பொருள் என்றால் அது உள்பொருளிலே சேர்த்துக் கொள்ளப்படாது. அது உயிரை பற்றுவதற்கு காரணம் ஆணவமாக இருக்கிறது என்ற அளவிலே அதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கலாம். சரி.
வினையின் மூவகை நிலைகள். ஆன்மா தனது செய்வோனாம் தன்மையினால் ஒரு செயலை செய்யும் கால் நிகழ்வதுதான் தூல கர்மம். புலப்படுகிற வினை என்பது அதற்கு பொருள். அச்செயல் முடிந்த பின் அது தூல நிலை நீங்கி சூக்கும நிலையை அடைந்து நிற்கும். அதனை புலப்படாத வினை எனலாம். புலப்படும் வினை நல்வினை தீவினை என இரண்டு வகையாய் அமையும். பின் அவைகளே புலப்படாத வினையாய் நிற்கும் கால் புண்ணியம் பாவம் என பெயர் பெறும். புலப்படாத வினைகளே தம் தத்தமக்குரிய காலம் வந்தபோது இன்பமும் துன்பமும் ஆகிய தம் தம் பயன்களை தம்மை செய்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கும்.
இது நாங்கள் திருக்குறளிலே படித்திருக்கிறோம். ஏற்கனவே தொடர்பு இவர்கள் சூக்ம வினை தூள வினை என்று அதனுடைய பெயர்கள் சொல்லுகிறார்கள். தொடர்பென்னவென்றால் ஒரு புறவியிலே நாங்கள் செய்கிற நல்வினையும் தீவினையும் ஒரு புறவியிலே அதை ரொம்ப ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். வினை புறவியிலே நாங்கள் செய்கிற நல்வினையும் தீவினையும் புண்ணிய பாவங்களாக நம் ஆத்மாவிலே பதியும். நல்வினை செய்தால் அது புண்ணியமாகவும் தீவினை செய்தால் பாவமாகவும் நம் ஆத்மாவிலே பதியும். ஆத்மாவிலே பதிந்த விடயங்கள், அது பதிந்த விவரம் எல்லாம் பின்னாலே விரிவாக சொல்லப்போகிறார்கள். ஆத்மாவிலே பதிந்த விடயங்கள் உடலை விட்டு ஆன்மா கடன்று வேறொரு உடலுக்கு போகிற பொழுது அந்த ஆன்மாவோடு பயணிக்கும். நாம் செய்த திரும்ப சொல்கிறேன், நல்வினை தீவினை புண்ணிய பாவமாக பதிந்து அந்த ஆத்மாவோடு வேறு உடலுக்கு அந்த ஆன்மா போகிற பொழுது அங்கு போய் அதற்கு இன்ப துன்பமாக விளைவுகளை கொடுக்கும். இன்ப துன்பமாக விளைவை கொடுக்கும். நல்வினை புண்ணியமாகும், தீவினை பாவமாகும். நல்வினையும் தீவினையும் பாவ புண்ணியமாக பதியும். அந்த பாவம் பழையபடி துன்பமாக தரும், புண்ணியம் இன்பமாக விடையும். இதுதான் அந்த ஒரு பிறவிக்கும் அடுத்த பிறவிக்குமான தொடர்பு. நல்வினை தீவினை பாவ புண்ணியம் இன்ப துன்பம் வினைகள் இப்படித்தான் உயிரை தொடர்ந்து பின்பற்றுகின்றன என்பதைத்தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார்.
புலப்படும் வினை நல்வினை தீவினை என இரண்டு வகையாய் அமையும். பின் அவைகளே புலப்படாத வினையாய் நிற்கும் கால் புண்ணியம் பாவம் என பெயர் பெறும். புலப்படாத வினைகளே தத்தமக்குரிய காலம் வந்தபொழுது இன்பமும் துன்பமும் ஆகிய தம் தம் பயன்களை தம்மை செய்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கும். புலப்படும் நிலையில் நிகழும் வினை ஆகாமியம் எனப்படும். ஆகாமியம் என்பதற்கு விரும்பி செய்யப்படுவது என்பது பொருள். அச்செயல் முடிந்தபின் புலப்படா நிலையை அடைந்து சூக்கமமாய் நிலைத்து நிற்கும் கால் சஞ்சிதம் எனப்படும். சஞ்சிதம் என்பதற்கு நன்கு பெறப்பட்டது என்பது பொருள். புலப்படாத நிலையின் நின்று பயனாய் வந்து இன்ப துன்பங்களை கொடுக்கும் போது பிராரத்தம் எனப்படும். பிராரத்தம் என்பதற்கு நேர்படுவது என்பது பொருள்.
இது நமக்கு ஒரு புது செய்தி. நாங்கள் ஆகாமியம் பிராரத்துவம் சஞ்சிதம் ஆகிய மூன்றையும் நேற்று விளங்கினோம். அவர் வேறு விதமாக அதை விளங்கப்படுத்துகிறார். தூள கண்மம் என்பது ஆகாமியம் என்கிறார். பிறந்த பிறகு நாம் தேடிக்கொள்ளுகிற அந்த கண்மத்தை ஆகாமியம் என்றும் சூக்ம கண்மத்தை சஞ்சிதம் என்றும் அது ஆன்மாவிலே சேர்ந்து நிற்கிறபடியால் அதை சஞ்சிதம் என்றும் பிறகு அது அடுத்த பிறவியிலே இன்ப துன்பமாக நமக்கு வெளிப்படுகிற பொழுது அதை பிராரத்துவம் என்றும் அதற்கு ஒரு வேறு படம் கொடுக்கிறார். அவ்வளவுதான். நாங்கள் படித்தது என்னவென்று கேட்டால் ஒருவன் ஒரு பிறவிக்கு கொண்டு வருகிற வினையை பிராரத்துவம் என்றும் அந்த பிராரத்துவ காலத்திலே ஈட்டிக் கொள்ளுகிற வினையை ஆகாமியம் என்றும் இவை எல்லாவற்றாலும் வருகிற வினையினுடைய அனுபவத்துக்கு வராமல் தொகுத்து கிடக்கிற வினைக்கு சஞ்சிதம் என்று பெயர் சொன்னோம். இரண்டுமே சரியானதுதான். அவர் பாஷையிலே அதை விளக்கப்படுத்துகிறார்.
இன்ப துன்பங்களுக்கு காரணம் இதனால் ஒருவர் நல்வினை செய்தால் அது புலப்படாத நிலையில் புண்ணியமாய் நிலைத்து நின்று பின் காலம் வந்தபோது இன்பமாகிய பயனை தன்னை செய்தவருக்கு கொடுக்கும் என்பதும் ஒருவர் தீவினை செய்தால் அது பாவமாய் நிலைத்து நின்று பின் காலம் வந்தபோது துன்பமாகிய பயனை தன்னை செய்தவருக்கு கொடுக்கும் என்பது புலனாகும். எனவே இன்ப துன்பங்களுக்கு காரணம் வினை என்பது விளங்கும்.
இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். நல்வினை தீவினை பற்றி படித்தோம். நல்வினை தீவினை இன்பம் துன்பம் பாவ புண்ணியம் இன்பம் துன்பம். இதிலே தெளிவாக தெரிய வேண்டிய விஷயம் திருக்குறள் வகுப்பிலே நாங்கள் படித்திருக்கிறோம். புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். தீவினை எப்படி நம் பிறவிக்கு காரணமாகிறதோ நல்வினையும் அப்படியே நம் பிறவிக்கு காரணமாகும். நல்வினையினுடைய ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்று கேட்டால் மறுபிறவியிலே அது இன்பத்தை நல்கும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு சிறப்பே தவிர நல்வினைக்கும் தீவினைக்கும் இடையிலே அதிக வித்தியாசம் இல்லை. ரெண்டும் பிறவிக்கு காரணமாகத்தான் இருக்கும். எப்படி தீவினை செய்தால் அதை அனுபவிக்க பிறக்க வேண்டுமோ அப்படி நல்வினை செய்தாலும் அதை அனுபவிக்க பிறவிக்கு வந்தே ஆக வேண்டும். அதனாலேதான் மாணிக்க வாசகர் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்கிறார். அறம் எப்படி கயிறோ பாவம் எப்படி கயிறோ அப்படி அறமும் கயிறு தான். இது ரெண்டும் நம்மை சுற்றி கட்டியபடியே இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் அறம் செய்தால் அது இன்பமாக விளையும், பாவம் செய்தால் அடுத்த பிறவியிலே துன்பமாக விளையும். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம்.
நீயான சுகதுக்கம். இன்ப துன்பங்கள் நமது இயற்கை அல்ல. இயற்கை என்றால் என்றும் ஒரு தன்மையாய் இருக்க வேண்டும். மாறுதல் அடைவது இயற்கையாகாது. நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்கள் இயற்கை எனின் அவை நம்மை விட்டு எப்பொழுதும் நீங்காதிருத்தல் வேண்டும். ஆயின் அவை சிறிது காலம் இருந்து பின் நீங்க காண்கிறோம். ஆகையால் அவை நம்மோடு என்றும் இருக்கும் இயற்கை அல்ல. வினை என்னும் காரணத்தினால் வந்து பொருந்துகிற செயற்கையே ஆகும். அக்காரணம் உள்ள வரையில் அவையும் இருந்து அது நீங்கியவுடன் அவையும் நீங்கிவிடும். நாம் இவ்வுண்மையை உணர்வதில்லை. இன்ப துன்பங்களை நமக்கு வேறானவை என பிரித்து உணராது அவற்றை நம் இயல்பாகவே கண்டு வருகிறோம். யான் இன்பமாயிருக்கிறேன், துன்பமாயிருக்கிறேன் என்று நம் இயல்புகளாக சொல்லி வருகிறோம். இது பற்றியே நீயான சுகதுக்கம் என்கிறார் ஆசிரியர். இங்கேயும் தருவது என்ற ஒரு சொல்லை வருவித்து சுகதுக்கம் தருவது குறியாவினை என்று கொள்ள வேண்டும்.
பாடல்களிலே சில சொற்களை சேர்த்து அந்த பாடலினுடைய விளக்கத்தை விரிவுபடுத்துகிறார். அதுதான் அந்த கடைசியில சொன்ன சொற்கள், அதை நீங்களே பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். இன்பமும் துன்பமும் உயிரினுடைய இயல்பல்ல என்பதுதான் அவர்கள் எடுத்து வைக்கிற வாதம். அது இயற்கை அல்ல. இயற்கை என்றால் எப்போதும் இருக்க வேண்டும். இது நகருகிறது போகிறபடியால் இது இயற்கை அல்ல, செயற்கை. அந்த செயற்கை நம்முடைய வினையினாலே விளைந்தது. ஆகவே அது நமக்கு இயற்கையான ஒன்றல்ல என்பதை உணர்த்துவதற்குத்தான் நீயான சுகதுக்கம் என்ற தொடரை போட்டிருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறார்.
குறியா வினை சுகதுக்கத்திற்கு காரணம் இன்னது என்பதை மேலே அறிந்தோம். சுகமும் துக்கமும் வருவதும் போவதும் நம் கையில் இல்லை. அவை எவ்வழியாக வரும், எத்தனை காலம் நிற்கும் என்று யாரால் சொல்ல முடியும்? உலக வாழ்க்கையைப் போல் அறிய முடியாத விந்தை வேறொன்றும் இல்லை. நீலவானம் மேகமே இல்லாமல் களங்கமற்று விளங்கி வருகிறது. திடீரென்று கருமேகங்கள் எங்கிருந்தோ திரண்டு வந்து இடி இடித்து மின்னல் மின்னி பெருமழை கொட்டுகிறது. சில சமயம் காற்று என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. மரங்களின் இலைகளும் அசையாமல் இருக்கின்றன. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு சூறைக்காற்று வந்து சுழன்று அடிக்கிறது. அதன் வேகத்தில் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேருடன் பெயர்ந்து விழுகின்றன. சற்று முன்னால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சியளித்த பசுஞ்சோலை இப்பொழுது நிலை குலைந்து தரைமட்டமாகி விடுகிறது. வாழ்க்கையும் இதுபோலத்தான். சுகம் எப்படி வருகிறது, துக்கம் எப்படி வருகிறது என்பதை நாம் அறிய முடியவில்லை. காலம் வருமளவும் நுண்ணியதாய் அடங்கியிருந்து காலம் வந்த விடத்து உருப்பட்டு வந்து பொருந்தி இன்ப துன்பங்களை பயப்பதாகிய வினையின் இயல்பு அரிதற்கு அரிது. அதனை குறியா வினை என அடைமொழி கொடுத்து கூறினார் உண்மை விளக்க ஆசிரியர்.
வினை உயிரிலே பதிந்து கிடக்கும் பாவபுண்ணியமான மாற்றத்தோடு பதிந்து கிடந்து அதற்குரிய காலம் வருகிற பொழுது அது இன்ப துன்பமாக வெளிப்படும். அதுதான் செய்தி. இந்த விளக்கத்தின் ஊடாக மேகத்திலே திடீரென்று மகம் வருவது, மழை வருவது, மின்னல் வருவது எல்லாம் இந்த சூக்குமங்கள் எல்லாம் அந்த உயிரிலே பதிந்து கிடந்து காலம் வருகிற பொழுது வெளிவருவது. திருவள்ளுவர் இதை ரொம்ப அழகாக உள் பெற்று சொல்லுகிற பொழுது சொல்லுவார், என்ன அடியுறைந்தற்றே என்ன அந்த குரல் ஞாபகம் இருக்குதா? நம்முடைய நிழல் நம்முடைய பாதை, அது நாம பாட்ட நீங்க பிறகு பாருங்கள். நம்முடைய நிழல் நம் பாதத்துக்குள்ளேயே கிடந்து ஒரு பக்கம் வெயில் வருகிற பொழுது மற்ற பக்கம் நிழல் வருகிறது, திருப்பி மற்ற பக்கம் வெயில் வருகிற பொழுது இந்த பக்கம் நிழல் வருகிறது. இந்த நிழல் எங்கே, அது நிரந்தரமான உள்ளேயேதான் கிடந்தது. அதுபோலத்தான் உயிருக்குள்ளேயே பயந்து கிடக்கிறதாகிய பாவ புண்ணியங்கள் அதற்குரிய காலம் வருகிற பொழுது இன்ப துன்பமாக வெளிப்படுகிறது என்கிறார்.
குறியாவினை என்பதன் பொருளை நன்கு விளங்கிக் கொள்ள சங்க இலக்கியமாகிய அகநானூற்றில் வரும் ஒரு தொடர் துணை செய்வதாகும். அத்தொடரையும் அத்தொடர் பயன்படுத்தப்பட்ட சூழலையும் முதலில் அறிந்து கொள்வோம். ஒரு வளமான மலைச்சாரல், எங்கே பார்த்தாலும் அடர்த்தியான காடு. அங்கே எத்தனை வகையான மரங்கள்! செழிப்பாக வளர்ந்துள்ள வாழை மரங்களில் பெரிய பெரிய குலைகள், அவற்றை வெட்டுவார் இல்லை. அவ்வாழை குலைகள் முற்றி முதிர்ந்து தாமாக பழுத்து நிற்கின்றன. கீழே பாறையான தரையில் குழிவான இடத்தில் சிறிய சுனை இருக்கிறது. தாமே பழுத்து உதிர்ந்த வாழைக்கனிகள் அச்சுனை நீரில் கலக்கின்றன. அருகிலே பலாமரங்கள் உள்ளன. அவற்றில் கொத்து கொத்தாக பலாப்பழங்கள் காட்சியளிக்கின்றன. அவை நன்றாக கனிந்து வெடித்து அவற்றின் சுளைகள் உதிர்ந்து கீழே பாறையில் உள்ள சுனை நீரில் கலக்கின்றன. இவ்வாறு வாழைக்கனிகளும் பலாப்பழ சுனைகளும் விழுந்து கலந்து பல நாள் ஊறி ஊறி அந்த சுனை நீர் தேன் போல் ஆகிவிட்டது. இனிமையான அந்த மலைச்சாரலில் மனிதர்களின் நடமாட்டம் இல்லை. ஆனால் வளமான மரங்கள் நிறைந்த இடத்திலே வானரங்கள் மிகுதியாக இருப்பது இயற்கை தானே. மரமேறும் குரங்குகளுக்கு மரங்கள் தான் வாழும் அரண்மனை, பசி தீர்க்கும் உணவு சாலை, தாவி விளையாடும் ஊசல், துயிலும் தொட்டில். இதோ ஒரு ஆண் குரங்கு, அதற்கு பொறுக்க முடியாத தாகம் போலும். அது பாறையிலே தேங்கியிருந்த சுனை நீரை ஓடி சென்று குடித்தது. அது வெறும் நீரா? புளித்த தேன் கள் அல்லவா? அதன் தன்மை அறியாமல் நீர் என்றே கருதி பருகிவிட்டது. சுனையின் பக்கத்தில் ஒரு சந்தன மரம் ஓங்கி நிற்கிறது. கள் ஆகிய நீரை பருகிய குரங்குக்கு ஒரே மயக்கம். சந்தன மரத்தில் அது ஏற முயல்கிறது. சிறிது தூரம் ஏறுவதற்குள் மயக்கம் கண்ணை சுழற்றுகிறது. மேலே செல்ல முடியாமல் கீழே விழுகிறது. விழுந்த இடமோ பல வகையான மலர்கள் உதிர்ந்து மெத்தென்று இருக்கிறது. மென்மையான அந்த மலர்படுக்கையிலே விழுந்ததும் குடிமயக்கத்தால் தன்னை மறந்து இன்ப உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறது. இந்த இன்ப உறக்கம் முயற்சியும் நினைப்பும் இன்றி எதிர்பாராத வகையில் அதற்கு கிடைத்ததாகும். அதனால் குறியா இன்பம் என அதனை குறிப்பிட்டார் புலவர். அகநானூறு இரண்டாம் பாடல். குறியா, எதிர்பார்க்காத, அதாவது நினைக்காத. இச்சங்க இலக்கிய தொடரையொத்து அமைந்துள்ளது குறியா வினை என்ற உண்மை விளக்க தொடர். எதிர்பாராத வகையில், நாம் நினைக்காத முறையில் வந்து பொருந்தி இன்ப துன்பங்களை தருதலின் குறியா வினை எனப்பட்டது என்று கொள்ளலாம். அதோட முடியுதுங்க.
அதாவது இலக்கியங்கள் நம் இதயத்தை எவ்வளவு விரிவு செய்கின்றன என்பதற்கு இப்போ நாங்க படித்து முடித்த அந்த பகுதி ஒரு சான்று. நாங்கள் இந்த உலகிலே ரொம்ப அறிவு பூர்வமாக இயங்கி எல்லாவற்றுக்கும் விடைகாண முற்பட்டு தேடி இதிலேயே நம்முடைய காலம் முடிந்து போய்விடுகிறது. ஒன்றும் பண்ணாமல் விட அதுவே ஒரு அழகு. ஒரு காட்டுக்குள்ளே இயற்கையாக நடக்கிற காட்சியை அவர் இந்த குறியா வினைக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறார். காட்டுக்குள்ளே பல மரங்கள், பாலை மரங்கள் இருக்கின்றன, பலா மரங்கள் இருக்கின்றன. ஒருவரும் சீண்டுவார் இல்லை. காட்டுக்குள் இருந்தால்தான் அப்படி நடக்கும். வீட்டுக்குள் இருந்தால் போது பழக்கம் என்று பார்த்து வெட்டுவதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கும். மனிதருடைய இயல்பே இயற்கை படைப்புகள் எல்லாம் எங்களுக்கு மட்டுமே உரியன என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலே முற்றையும் நாங்கள் அனுபவித்து விடுவோம். இயற்கையிலே அது தானாக பழுத்து எனக்கு இந்த காட்சியை வாசிக்கிற பொழுதே உள்ளத்திலே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. இப்படி ஒரு காட்சியை கண்ணாலே பார்க்க மாட்டோமா என்று ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. பலாப்பழங்கள் விடுகின்றன, பலாப்பழம் வெடித்து சுளை விடுகிறதாம். பலாப்பழம் வெடிக்கிறதே நாங்கள் பார்ப்பதில்லை. நல்லாக முற்றினால் வெடிக்கும், வெடித்த அந்த சுளை வாசனை வழியிலே வரும். பாரதிதாசன் பாடுவாரு, நிலத்துக்கு கீழே பலாப்பழம் உண்டாகும் என்ற செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது மரத்தின் மேலே பலாப்பழம் வருவதில்லை, சில நேரத்திலே வேரிலே பலாப்பழம் உண்டாகுமா? உண்டாகினால் அது பெருக்க 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 நிலம் வெடித்து அது பலாப்பழம் உண்டானது நமக்கு தெரியாது. ஆனால் அது பலாப்பழம் பெருக்க 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 நிலம் வெடித்து அந்த வெடிப்பினூடாக பாசனை வரும். அப்பொழுதுதான் அந்த நிலத்துக்கு கீழே ஒரு பலாப்பழம் இருக்கிற செய்தியே தெரிய வரும். அது அந்த பலாப்பழம் மற்றைய பலாப்பழங்களை விட ரொம்ப சுவை அதிகமான பலாப்பழமாக இருக்கும் என்று பாரதிதாசன் அதை சொல்லுகிறார். அதை எதற்கு சொல்லுகிறார்னா, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்துக்கு சொல்லுகிறார். ஒரு முதிர் கன்னியை பற்றி பாடுகிற பொழுது என்று நினைக்கிறேன், அவர் சொல்லுகிறார், கோரிக்கையற்று கிடக்குதண்ணி இந்த வேரில் பழுத்த பலா என்கிறார். அனுபவிக்க வேண்டியவர்களை ஒரு அனுபவிக்க வேண்டியவர்களால் அனுபவிக்கப்படாமல் இந்த பெண் கிடப்பதை பார்த்து சொல்லுகிறார், வேரில் பழுத்த பலா என்றால் அள்ளிக்கொண்டு போக வேண்டாமா? அந்த வேரில் பழுத்த பலா கோரிக்கையற்று கிடக்குதே என்று ஒரு முதுர்கண்ணியினுடைய ஏக்கத்தை அவர் பாடுகிறார். இதெல்லாம் இலக்கியம் படிக்கிற பொழுது வருகிற சிரிப்புகள். அந்த பழங்கள் எல்லாம் பழச்சாறுகள் விழுந்து தேங்கி கிடக்கிறது, அது குளித்து கல்லாகி இருக்கிறது, அதை ஒரு குரங்கு உண்கிறது. வேறு உன்ற குரங்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சந்தன மரத்திலே இருக்கிறது. இங்கே கூட அந்த புலவனுடைய கற்பனையை பாருங்கள். சந்தன மரம் என்று ஏதோ ஒரு மரத்தில் இருக்கிறது சொன்னால் போனாதா? எல்லாத்திலும் ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற ஆசையிலே சந்தன மரத்திலே ஏறி விழுகிறது. விழுந்தால் கீழே பூக்கள் குவியாத கிடக்க அந்த பூக்களிலே விழுந்து ரொம்ப ஆனந்தமாக உறங்குகிறதான். குரங்குக்கு ஏற்பட்ட அனுபவம் சில வேளைகளிலே எங்களுக்கும் ஏற்படுவதுண்டு. அங்காங்கு நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது ஒரு மலர்குவியிலே விழுந்து கிடப்போம். மலர்குவியில் என்பது நான் வெளிப்புறத்தை சொல்லவில்லை, அகத்தை சொல்லுகிறேன். எதிர்பாராத ஒரு இன்பம் பெறுவது என்பது அது ஒரு பேரானந்தம். இதையெல்லாம் இதைத்தான் அவர் சொல்கிறார் என்றால், இது எப்படி வந்தது இந்த குரங்குக்கும் சரி நமக்கும் சரி எப்படி வந்தது என்பதற்கு ரெண்டும் ஒன்றுதான் என்பது ஒரு அது எப்படி வந்தது என்பதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம். அதனுடைய உயிரிலே பாவ புண்ணியமாக பதிந்து கிடந்த ஒரு விஷயம், அந்த புண்ணிய வழிபாடு வர வேண்டிய காலம் வந்த பொழுது இந்த குரங்குக்கு இந்த அனுபவம் ஏற்படுகிறது என்கிறார். அதற்கு அந்த பாடலை எடுத்து காட்டி இதுதான் இலக்கணம் தத்துவம் தத்துவம் படிக்கிற பொழுது இலக்கணமும் இலக்கியமும் எப்படி கை கொடுக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. அந்த அனுபவத்தை குரங்கு பெற்றதை வைத்து சொல்லி அந்த குறியா வினை என்பதற்கு விளக்கம் செய்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே திடீரென வருகிற ஒரு துன்பமும் திடீரென வருகிற இன்பமும் ஏற்கனவே நாம் ஈட்டி கொண்டு வந்து சூக்குமருவமாக வைத்திருந்ததுதான் வெளிப்படுகிறது என்கிறது ஒரு உண்மை, வினையிலே வருகிற ஒரு உண்மை. இரண்டாவது உண்மை, இது ரெண்டும் நிரந்தரமற்றது. கொண்டு வந்த பொருள் முடியும் மட்டும் நிற்கும், கொண்டு வந்த பொருள் முடிந்த உடனே அது போய்விடும். இன்றைக்கெல்லாம் பல இளைஞர்கள் துன்பங்களை சகிக்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொடுக்கிறார்கள், நஞ்சுணுகிறார்கள், ரயிலே போய் குதிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தத்துவம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த துன்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நிற்கப் போகிறது. அநியாயமாக அவன் அதற்கு முதல் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான். அப்படி மாய்க்காமல் இருந்தால் அடுத்தது அவனுடைய இன்ப அனுபவம் காத்திருந்தது. அது அதை அதை தெரிந்தால் இந்த இந்த துன்பத்திலே நாம் சோர மாட்டோம். ஆகவே வினை என்பது உயிரிலே பாவ புண்ணியமாக பதிந்து வந்ததுதான் இன்பு துன்பமாக விளைகிறது, அது அது அதனுடைய காலத்திலே விளையும் என்பதை இப்படித்தான் என்று தெரியாமல் குறிப்பிட முடியாமல் அது வந்து தானாக வினை விளையும் என்பதை இவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியூடாக நமக்கு விளக்கம் செய்கிறார்.
அந்த 22 பாடல் முடிஞ்சது ஐயா. அடுத்தது 23 பாடல்.
எனக்கு ரொம்ப ஆசைகள்ல ஒன்று நடக்காத ஆசை, அமேசன் காட்டுக்குள்ளே நடந்து போக வேண்டும். அதையும் இப்ப கெடுக்கிறதாக கேள்வி. அமேசன் காட்டுக்குள்ளே நடந்து போனா எவ்வளவு இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நான் நினைத்து முன்போது இப்படி இதெல்லாம் இருக்குன்னா எங்கே என் பழங்கள் பழுத்து விழுந்து கிடக்கும், விலங்குகள் இருக்கும், பாம்புகள் இருக்கும், பாம்பு கடிக்காத வகையிலே உள்ளே போகணும் என்பது என்னுடைய ஆசை. அந்த அப்படியான காட்சிகளை பார்க்க கிடைப்பது என்பது ஒரு குறவியிலே ஒரு பெரு என்று நான் நினைக்கிறேன். ஆயிரம்தான் நீங்கள் செயற்கையாக கட்டடங்களை கட்டி அதுக்கு என்ன அலங்காரங்கள் பண்ணி என்ன பண்ணினாலும் இயற்கை தருகிற அழகுக்கு நிகர் ஒரு காலமும் நீங்கள் உண்டாக்க முடியும். தயவு செய்து புரிஞ்சு வர 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 நாங்கள் விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரிலே இயற்கையை மறைத்து கொண்டிருக்கிற வேலையைத்தான் செய்கிறோம். இப்பொழுது நாங்கள் பட்டணங்களுக்கு வந்து விட்டோமோ, கட்டிடங்களுக்குள்ளே அடைபட்டு விட்டு இயற்கை அனுபவமே இல்லை. ஒரு கிளியை பார்க்க முடியவில்லை, ஒரு குருவியை பார்க்க முடியவில்லை, ஒரு பூவை பார்க்க முடியவில்லை. இதை நாங்கள் வளர்ச்சி பெற்று விட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த கொடுமையை வேறு என்ன சொல்வது? இயற்கையிலே இருந்து நம்மை மறைத்து ஒதுக்குகிற பகுதியை நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கிற அளவுக்கு அறிஞர்களாக இருக்கிறோம். அதனால் நான் முன்பும் சொல்லியிருக்கேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், முடிந்த அளவு கிராமங்களுக்கு போக பாருங்கள். கொரோனா அனுப்பினாலும் அனுப்பிடும் போல இருக்கிறது. சொல்லுங்க, படிங்க.
பாடல் 23 பசு. பாடல் தலைப்பு
நான் நாயை முடிந்தது, கண்மம் முடிந்தது, ஆணவம் முடிந்தது.